இந்த பாட்காஸ்ட் எபிசோடை ஹெட்செட் மாட்டாமல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் உடனடியாக ஒரு ஹெட்செட்டை மாட்டிக்கொண்டு கேட்க தொடங்கவும். பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காக.
சொல்லுங்க மிஸ்டர் சுமார் முஜி குமார், என்ன வயசாகுது இப்போ உங்களுக்கு?
2 டேஸ் முன்னாடியிலிருந்து 20 ஆகுது டாக்டர்.
ஓ, ஸோ பிலேட்டட் பர்த்டே விஷஸ். ஓ, 20 வயசுலேயே இவ்வளவு பிரச்சனைகள். வாவ், சரி ஓகே, இதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு யூ ஜஸ்ட் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். உங்கள் கண்ணை மூடுங்க, க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இந்த கிளாக்கோட சவுண்டு மேலே கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க மிஸ்டர் குமார். யா யா, யூஆர் டூயிங் குட். ஸோ கண்ணை திறந்துடாதீங்க. இப்போது உங்களுக்கு வயசு 20 அண்ட் இப்போது நான் சொடுக்கு போட்டோன்னே உங்களோட வயசு 5. எக்ஸ்பிளைன் யுவர் டே மிஸ்டர் குமார். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு இந்த நாளில் அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுங்களேன்.
நான் ஒரு அரை தூக்கத்தில் கண்ணை முழித்து பார்த்தேன். அப்போ எங்கள் அம்மா வந்து என்னை ரொம்ப நேரமாக எழுப்பிட ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவுக்கு அப்புறமா நான் மண்டே இன்றைக்கி தான் திருப்பி ஸ்கூலுக்கு போகணும். அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் எழுப்பி விடுறாங்களேன்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு உட்காந்தா இந்தாடா காம்ப்ளான் குடின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் வந்து நீட்டினாங்க. எனக்கு காம்ப்ளான் சுத்தமாக பிடிக்காது, அதனால நான் ஆல்ரெடி ஹைட்டாக தான் இருக்கேன், நான் காம்ப்ளான்லாம் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என் பங்குக்கு நான் அடம் பிடிச்சாலுமே அவங்க என் பேச்செல்லாம் கேட்காம மூக்கை பிடிச்சி வாயில் அந்த காம்ப்ளானை ஊற்றி விட்டு நடந்து போயிட்டே இருந்தாங்க. சரி ஓகே, 2 நாளுக்கு அப்புறமா மண்டே ஸ்கூலுக்கு போகிறோம், ஸ்கூல் ஜாலியாக தான் இருக்கணும்னு ஒரு நம்பிக்கையில் ஸ்கூலுக்கான வேலையெல்லாம் நம்ம கரெக்டாக முடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது அவங்க கொடுத்த ஹோம்ஒர்க்கை நான் நேற்றே முடிச்சிட்டேன். அப்புறம் நீங்கள் மேக்ஸ் பீரியடில் 2 டேபிள்ஸ் செஸ்ட்டு, அதுக்கு நான் பக்காவாக படித்து முடிச்சிட்டேன் அப்படின்றனால ஒரு ஜாலியாக நான் ஸ்கூலுக்கு ரெடியாக ஆரம்பித்தேன். பல்லு விலக்கி குளிச்சு முடிச்சு ஸ்கூல் யூனிஃபார்மு, ஸ்கூல் ட்ராயரு, ஸ்கூல் பெல்ட் எல்லாம் போட்டு டிவி மாடி போய் உட்காந்து டிவியை போட்டால் சுட்டி டிவியில் ஹீமேன் போட்டுக்கிட்டு இருந்தான். நான் ஜாலியாக ஹீமேன் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எங்கள் வீட்டில் இருந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. சரி, அந்த இட்லியும் காரச்சட்னியும் முக்கி முக்கி சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக ஹீமேன் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹீமேன் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கள் வீட்டில் வந்து டிவி ஆஃப் பண்ணிட்டாங்க. 8 மணிக்கு ஸ்கூல் வேணும் வந்துடும், எவ்வளோ நேரம் டிவி பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொன்னாங்க. அது ஒரு நியாயமான காரணமான பட்டனால சரி ஓகே, 5 மணிக்கு நம்ம திருப்பி ஸ்கூல்லேருந்து வரும்போது ஹீமேன் போடுவாங்க, நம்ம அப்பா பார்த்துப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நான் ரெடியாக ஆரம்பித்தேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எனக்கு சாக்ஸ் போட தெரியாது, அதனால் எங்கள் அம்மாவை கூப்பிட்டுமா சாக்ஸ் போட்டு விடுமான்னு சொன்னதுக்கப்புறமா இன்றைக்கி நானே ஷூலேஸ் கட்டுறேன்னு ஒரு விபரீத முடிவெடுத்து ஷூலேஸ் கட்டுறன்ற பேரில் கல் முடிச்சு போட்டு எங்கள் அம்மாவை கூப்பிட்டுமா கல் முடிச்சு அடித்து சீக்கிரமாக எடுத்துட்டு ஷூலேஸ் கட்டி விடுமான்னு சொல்லும்போது 8:30 ஆனால் என் ஸ்கூல் வேன் வந்துருச்சு. அவங்க பரபரன்னு ஷூலேஸ் போட்டு விட்டதுக்கப்புறமா ஸ்கூல் பேக்கையும் ஸ்கூல் லஞ்ச் பேக்கையும் எடுத்துகிட்டு வேன் பக்கம் ஓடி போனதுக்கப்புறமா நான் ஃப்ரண்ட் ரோவில் உட்கார வச்சிட்டாங்க. எங்கள் ஸ்கூல் வேனில் வந்து எப்போவுமே சின்ன பசங்களாக இருப்போம்ல, நாங்களாம் வந்து ஃப்ரண்ட் ரோவில் உட்காரணும், பெரிய பசங்களாம் ஜாலியாக பின்னாடி உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த பெரிய பசங்களை திரும்பி பார்த்தோன்னா அவங்களாம் ஜாலியாக ஸ்கூலுக்கு பெரிய பேண்ட் போட்டு வராங்க, நாங்கள் மட்டும் ஸ்கூலுக்கு ட்ராயர் வச்ச யூனிஃபார்ம் போட்டு போகணும். நம்மளாம் எப்படா பெரிய பசங்களாகிறதுன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே அந்த விண்டோ சீட்டில் யோசிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருந்தேன். யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது உடனே ஸ்கூல் வந்துருச்சு. ஸ்கூலில் இறங்கி நான் என் கிளாஸ்க்கு போய் நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போது என் கிளாஸ்க்குள்ளே போய் பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா எந்த பவர் ரேஞ்சர் கெத்துன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு கிரீன் ரேஞ்சர் தான் பிடிக்கும், அதனால டே கிரீன் ரேஞ்சர் தான்டா மாசு, அவனுக்கு தான்டா கெத்த ஹேர் ஸ்டைல்லாம் வச்சிருக்கான், ஸ்பைக்ஸ் எல்லாம் வச்சிருப்பான்டான்னு சொல்லிட்டு கிரீன் ரேஞ்சருக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு என் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து என் முதுகிலே குத்தி நிக்கல் அப்படின்னு சொன்னான். சே, இவங்கிட்ட நெக்ஸ்ட் டைம் நிக்கல் கூந்தலுக்கு அடி வாங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நான் எப்பவும் போல கிரீன் ரேஞ்சருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போன்னு பார்த்து பெல் அடிச்சதுனால ப்ரேயர் அட்டன் பண்ணோம். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து இங்கிலீஷ் பீரியட், எங்க எல்லாருக்கும் பாபா பிளாக் ஷீப் ஹேவ் யூ எனி உல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பீரியட் என்ன ஆச்சு மறந்து போச்சு. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பீரியட், ஸ்நாக்ஸ் பீரியடில் வந்து எங்கள் வீட்டில் எனக்கு சீட்டோஸ் கொடுத்தாங்க. நான் ஜாலியாக என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலும் அந்த சீட்டோஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க வீட்லேயும் எல்லாருக்கும் ஃப்ரூட்ஸ் கொடுத்தாங்க, அதெல்லாம் நாங்கள்லாம் பகிர்ந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் தேர்ட் பீரியட் வந்து மேக்ஸ் பீரியட். நான் தான் அப்பயே சொன்னேன்ல, நான் 2 டேபிள்ஸ் ஒழுங்காக படிச்சுட்டேன் நீங்கள் மேக்ஸ் டெஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு, அதனால் டெஸ்ட் நோட்டில் மேக்ஸ் டெஸ்ட்டில் நாங்கள் வந்து 2 டேபிள்ஸை ஃபுல்லாக கரெக்டாக எழுதி முடிச்சனால எனக்கு 10 out of 10 மார்க் போட்டு ஸ்டார் சாக்லேட்லாம் பக்கத்தில் வரைஞ்சி விட்டாங்க. அதெல்லாம் போய் வீட்டில் காமிச்சு சீன் போடுவோன்னு ஒரு முடிவெடுத்ததுக்கப்புறமா 4th பீரியட் வந்து தமிழ் பேச வந்து உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள்லாம் எழுதணுமா ரஃப் நோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 லைன் நோட் புக் ரஃப் நோட் எடுக்க சொன்னாங்க. அப்போ வந்து நாங்கள் அதெல்லாம் காப்பி பண்ணலான்னு சொல்லிட்டு என் பென்சில் தேடினா என் பென்சிலில் ஊக்கு இல்லாத காரணத்தினால நான் என் பென்சில் ஷார்பனில் வச்சு என் பென்சிலை ரொம்ப நேரமாக சீவிட்டு இருந்தேன். ஆனால் என் பென்சில் ஊக்கு உடஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. என்னடா காரணம்னு சொல்லிட்டு ஷார்ப்னரில் பார்த்தா என் பென்சில் ஊக்கு வந்து ஒன்று பென்சில் ஷார்ப்னரில் மாட்டிக்கிச்சு, அதில் திருப்பி திருப்பி மாட்டி என் பென்சில் ஊக்குலாம் உடஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இது தெரியாமல் இவ்வளோ நேரமாக சீவிட்டோமேன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த ஊக்கு எடுக்காமல் எனக்கு ரொம்ப போர் போர் அடித்த காரணத்தினால என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்தே ஒரு பென்சிலை கடன் வாங்கி அந்த உயிர்மை எழுத்துக்கள்லாம் காப்பி அடித்ததுக்கு அப்புறமா லஞ்ச் பீரியட் எப்படா வரும்னு சொல்லிட்டு பெல் அடிப்பாங்களான்னு சொல்லிட்டு வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்பாடா, இவ்வளோ நேரம் வேணுனதுக்கு இப்பயாச்சும் இந்த லஞ்ச் பெல் அடிச்சானுங்களேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு என் லஞ்ச் பாக்ஸையும் லஞ்ச் டவலையும் எடுத்து என் டெஸ்க் மேலே வச்சேன். ஆ, சொல்ல மாட்டேன்ட்டேன், லஞ்ச் டவல் அப்படின்றது வந்து எங்கள் கிளாஸுக்கு ரொம்ப கம்பல்சரியான விஷயம். ஏன்னா போன வருஷம் எல்கேஜி படிக்கிற வரைக்கும் ஹாஃப் டே தான் நாங்களாம் ஸ்கூல்லேயே இருப்போம், வீட்டில் தான் போய் லஞ்ச்லாம் சாப்பிடுவோம். திடீர்னு எங்களை பிடிச்சி நீங்கள் யூகேஜி வந்துட்டீங்க, அதனால் நீங்கள் கிளாஸ்லேயே தான் லஞ்ச்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு புது புது ரூல்ஸ்லாம் போட்டால் நாங்கள் எப்படி சாப்பிட்றது? அது ஒரு குட்டி லஞ்ச் பாக்ஸில் இருக்க சாப்பாடை மட்டும் சிந்தாமல் சாப்பிட்ணுன்னு சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய ரூல்ஸ். அதெல்லாம் கண்டிப்பாக எங்களால் ஃபாலோ பண்ண முடியாத காரணத்தினால லஞ்ச் டேபிள் விரித்து சாப்பிடும் போது எங்கள் கிளாஸில் ஃபுல்லாக சாப்பாடெல்லாம் சிந்தி கிளாஸே நாராசமாக இருக்கும். லஞ்ச் டேபிள் இல்லாமல் நாங்களாம் சாப்பிட்டோன்னா கிளாஸ் எந்த நிலமையில் இருக்குன்னு கூட யோசிச்சு பார்க்க முடியல. அதனால அந்த சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளாஸே நாஸ்தியாகிட்டு மீதி இருக்க லஞ்ச் அவர்ஸ் எப்படியா செலவு பண்ணுமேனு யோசிக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு டாபிக் பேசணும் முடிவு எடுத்தோன்னா என்ன டாபிக் பேசுறதுன்னு தெரியல. அப்போ தான் எங்கள் அப்பா வந்து நேற்று நைட்டு கிரிக்கெட் மேட்ச் பார்த்தது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எனக்கு அந்த மேட்ச்சில் ஒன்றுமே புரியல, ஆனால் அவர் நேற்று பேசின விஷயத்தெல்லாம் வச்சு இன்றைக்கி உனக்கிட்ட சீன் போடுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து, டே உங்களுக்குலாம் தெரியுமாடா டோனி தாண்டா நெக்ஸ்ட் கேப்டன் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸும் நேற்று அவங்க அப்பா கூட சேர்ந்து மேட்ச் பார்த்துருப்பானுங்க அப்படின்ட்டு இருக்கு. அவங்களுக்கும் ஒன்றுமே புரியல அப்படின்றது அவனுக்கு மூஞ்சியை பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. ஆனால் என் கூட சேர்ந்துட்டு டே ஆமாண்டா டோனி கெத்துறான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அந்த பீரியட் முடிஞ்சிச்சு. அடுத்த பீரியட் இந்த சயின்ஸ் மிஸ் வந்தாங்க. இந்த சயின்ஸ் பீரியடில் வந்து அவங்க ஹோம்ஒர்க் சொல்லியிருந்தாங்க. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல நான் ஹோம்ஒர்க்லாம் நேற்றே முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க ஹோம்ஒர்க் நோட்டை சப்மிட் பண்ண சொல்லும் போது என் பேக்கில் அந்த ஹோம்ஒர்க் நோட்டை தேடும் போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் ஹோம்ஒர்க் நோட்டை வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்றது. நான் ஆல்ரெடி இந்த பொய்யை ஒரு ரெண்டு வாட்டி சொல்லிருக்கேன் மிஸ்கிட்ட, மிஸ் நான் ஹோம்ஒர்க் நோட்டை வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுறான். அப்போல்லாம் அவங்க வந்து நம்பிட்டாங்க. ஆனால் இந்த டைம் நான் உண்மையிலேயே ஹோம்ஒர்க் நோட்டை வீட்டில் வச்சுட்டு வந்து என் மிஸ்கிட்ட சொன்னால் கூட நீ எத்தனை வாட்டி இதையே சொல்லுவேன், போய் சொல்கிறியா, நாளைக்கு பேரண்ட்ஸ் கூட்டுவோம் அப்படின்ட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே ஹோம்ஒர்க் பண்ணேன்னு சொன்னாலுமே யாருமே நம்பருக்கு ரெடியாக இல்லை. அதே நேரத்தில் திரும்பி பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, மொத்த கிளாஸில் இருக்க எல்லா பசங்களுமே அந்த ஹோம்ஒர்க்கை கரெக்டாக முடிச்சுட்டாங்க ரெண்டு நாள் லீவ் இருந்தனால. நான் மட்டும் தான் முடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக கொஞ்சம் எல்லாரையும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா நான் அழுததை பார்த்து பாவப்பட்டு சரி ஓகேடா நீ பேரண்ட்ஸ்லாம் கூட்டி வரவானடான்னு சொல்லிட்டு எல்லோரும் கண்ட்ரோல் பண்ணாலுமே ஒரு மாதிரி நான் ஒரு சேட் ஃபீலிங்லேயே இருந்தேன். அந்த பீரியட் அதே மாதிரி ஓடிடுச்சு. நான் ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்டு இருந்தேன் யாரோடையும் பேசாமல். அடுத்த ரெண்டு பீரியட் என்ன ஆச்சு அப்படின்றது கரெக்டாக ஆகும் இல்லை. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் பெல் அடித்து முடிச்சதுக்கப்புறமா ஸ்கூலே முடிஞ்சிருச்சு. நாங்கள் கொஞ்ச நேரம் பார்க்கில் விளையாண்டுருந்தோம். அதுக்கப்புறமா என் ஸ்கூல் வேன் திருப்பி வந்துருச்சு. வேனில் ஏறினதுக்கப்புறமா ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வேன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அந்தாட்சி விளாண்டுக்கிட்டு இருந்தோம். அப்போது கில்லி படம் தான் புதுசாக வந்த படம்னால கில்லி பாட்டெலாம் ரொம்ப ஃபேமஸ். அதனால் அந்த கில்லி பாட்டெல்லாம் பாடி ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் திருப்பி வீட்டுக்கு வந்தோடனே ஒரு மாதிரி லைட்டாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா அந்த மிஸ் நம்ம இவ்வளோ சொல்லியுமே நம்பளையே சே நம்ம ஒழுங்காக தானே பண்ண ஹோம் இருக்கேன், என் மேலே தான் தப்பு. ஆனாலுமே அந்த ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அப்போ வந்து எங்கள் அம்மா கிட்டே வந்து மா இது மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பீரியட்லேருந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு அந்த மிஸ் திட்டினதையும் சொன்னேன். அதுக்கப்புறமா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பிரச்சனையை கம்ப்ளீட்டாக மறந்துட்டு 5 மணி ஆனதுனால டிவி போட்டு ஹீமான் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் விளையாட போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டு முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து திருப்பி பண்ண வேண்டிய ஹோம்ஒர்க்லாம் பண்ணி முடிச்சு டின்னர் சாப்பிட்டு நைட்டு தூங்கியாச்சு.
Now you can open your eyes, Mr. Kumar. Wow! சொல்லப்போனால் எனக்கு ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு இருக்கா, அவள் இதே மாதிரி தான் அழகாக அவளோட ஸ்கூல் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத என்கிட்ட வந்து டெய்லி சொல்லுவாள். அதே மாதிரி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நீங்கள் எவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் கேட்குறக்கு ஒரு சின்ன குழந்தை பேசுகிற மாதிரி. உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ நேரம் என்ன பேசுனீங்க அப்படின்றது சுயநினைவில் எல்லாமே இருக்கலாம். பட் ஐ ஹாவ் அ ரெக்கார்டிங் ஆஃப் வாட் யூ சேட் இவ்வளோ நேரமாக. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்கு போய் அதை திருப்பி கேட்டு பாருங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்ன கதையை வச்சு உங்களோட ப்ராப்ளம்கான சொல்யூஷன் உங்கள் கதையிலே இருக்குன்றத நீங்கள் நோட் பண்ணிங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆக்சுவலாக அங்கே தான் உங்களோட சொல்யூஷனே இருக்குது. இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இவ்வளோ டிப்ரெஷன் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் என்கிட்ட வரீங்க. பட் ஆக்சுவலாக உங்களோட 5 வயசில் உங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக நீங்கள் பார்த்தது என்ன தெரியுமா? உங்கள் ஹோம்ஒர்க் நோட்டை நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணி வீட்டில் வச்சுட்டு வந்ததுக்கப்புறமா கூட உங்கள் ஸ்கூல் டீச்சர் உங்கள் மேலே நம்பாமல் பேரண்ட்ஸை கூட்டு வர சொன்னது மட்டும்தான். அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகள் வளரும். நீங்கள் 5 வயசில் இருக்கும்போது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கலாம். இப்போ உங்களுக்கு 20 வயசு, அதை விட மிகப்பெரிய பிரச்சனைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் இன்னும் வயசாக ஆக இதை விட பெரிய பிரச்சனைகள் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் அப்போ நீங்கள் 5 வயசாக இருக்கும்போது அந்த விஷயத்தை எப்படி டேக்கிள் பண்ணிக்க தெரியுமா? நீங்கள் மனசு விட்டு அழுதீங்க. ஆனால் வயசாக ஆக பசங்கன்னா அழக்கூடாது அப்படின்னு ஒரு பின்பத்தை யாரோ உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வளர்த்தனாலேயே உங்கள் கண்ணீரெல்லாம் பூட்டி வச்சிட்டீங்க. அண்ட் அதே நேரத்தில் உங்கள் அம்மா கிட்டே போய் மனசு விட்டு உங்கள் பிரச்சனைகள் பற்றி பேசியிருக்கீங்க. அதே மாதிரி தான் யார்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசுகிறது, அதே நேரத்தில் மனசு விட்டு அழுதாலே பாதி பிரச்சனைகள் இங்கே முடிஞ்சிடும். ஸோ மெச்சூரிட்டி அப்படின்ற வார்த்தைக்கு இந்த சொசைட்டி சொல்கிற டெஃபினிஷனை நீங்கள் கொஞ்சம் தூக்கி போட்டுருங்க. இந்த சொசைட்டி எப்போவுமே மெச்சூரிட்டின்றது பசங்க எப்போவுமே அழாமல் இருக்கிறது, அப்புறம் அவங்க பிரச்சனையை யார்கிட்டையும் சொல்லாமல் மூடி வச்சுக்கிறது தான் மெச்சூரிட்டின்னு சொல்லி கொடுப்பானுங்க. ஜஸ்ட் புல்ஷிட். அதெல்லாம் கேட்காம இஃப் யூ வாண்ட் டு பி எ கிட், பி எ கிடோ. உங்கள் வீட்டுக்கு போங்க, உங்கள் அம்மா கூட கொஞ்சம் நேரம் பேசுங்க, அவங்க மடியில் படுங்க, ஏன் ஈவன் பிடிச்சா ஹீமேன் பாருங்கள். ஜஸ்ட் என்ஜாய் யர் லைஃப் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். நாளைக்கு சென்னை சந்திப்போம் மிஸ்டர் குமார். அண்ட் வீட்டுக்கு போய் கண்டிப்பாக அந்த ரெக்கார்டிங்கை திருப்பி கேட்டு பாருங்கள்.
அவ்வளோதான், கதைலாம் முடிஞ்சிருச்சு. எப்படியும் இந்த பாட்காஸ்ட்டை கேட்ட ஒரு 1% மக்களுக்கு பா எவ்வளோ பெரிய கான்செப்டை கடந்த 10 நிமிஷத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தோணலாம். ஆனால் மீதி இருக்கக்கூடிய 99% மக்களுக்கு ஏண்டா இதெல்லாம் ஒரு கான்செப்ட்னு சொல்லிட்டு மனசாட்சியே இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணி இவருக்குமே இல்லாமல் அப்லோட் பண்ணி எங்களை இவ்வளோ நேரம் கேட்க வச்ச பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டணும்னு தோணலாம். ஏன் எனக்கே இந்த மொத்த பாட்காஸ்ட்டையும் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கேட்கும் போது சே அவ்வளோ பெரிய கான்செப்டால தரலையே இது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த மொத்த எபிசோடுமே ஒரு கிரிஞ்ச் எபிசோடாக இருந்தாலுமே கிரிஞ்ச் இல்லாத ஒரு விஷயம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா மென்டல் ஹெல்த். ஏன்னா இந்த 10 நிமிஷம் எபிசோடில் நம்ம என்ன சொல்லியிருப்போம் மெயினாக, நீங்கள் யார்கிட்டையாச்சும் மனசு விட்டு பேசுங்க, இல்லைனா கண்ணீர் வந்தால் அழுதுருங்க, யோசிக்காமல் ஹெசிடேட் பண்ணாமல் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கருத்தை சொல்லி முடிச்சிருப்போம். பட் அது ஆக்சுவலாக மென்டல் ஹெல்த்தை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி தானே தவிர அது ஒரு கம்ப்ளீட் க்யூர் கிடையாது. சில நேரங்களில் இது ஒரு ஃபஸ்ட் எய்டாக நீங்கள் பார்க்கலாம். பட் இருந்தாலுமே பாதி பேருக்கு டிப்ரெஷன் வர்றதுக்கான காரணமே சே பேசுகிற கூட எவனுமே இல்லையே, அழுதால் அழுக வர மாட்டேங்குது அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது தான். அந்த நிலமெல்லாம் வரும்போது நீங்கள் ஒரு தெரப்பிஸ்ட்டை போய் பார்க்குறதுக்கு செகண்ட் தாட்ஸே வச்சுக்கூடாது. நீங்கள் தயவு செஞ்சு ஒரு தெரப்பிஸ்ட்டை போய் பார்த்தே ஆகணும். அந்த மாதிரி நேரங்களில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவனா சொல்லலாம், டேய் ஏன்டா தெரப்பிஸ்ட்லாம் பார்க்குற, டிப்ரெஷன் என்ன பெரிய டிப்ரெஷனு, வாழ்க்கையில் இதை விட பெரிய சோகம்லாம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் 4 விதமாக பேசினாலும் அவனுங்க பேச்செல்லாம் கேட்காம ஒரு நல்ல தெரப்பிஸ்ட்டை போய் பார்க்குறது ஒரு நல்ல பழக்கம் அப்படின்றத நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்றத நான் இங்கே சொல்லிக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா அவங்க ஒரு டாக்டர், அவங்கள போய் பார்க்குற நம்ம பேஷண்ட் தானே தவிர நம்ம என்னமோ ஏலியன்ஸ் கிடையாது அவங்கள போய் பார்க்குறக்காக. சரி ஓகே, இவ்வளோ நேரம் இந்த பாட்காஸ்டில் ஒரு நல்ல கருத்தை பதிவு பண்ணுவோமா அப்படின்றது தெரில. பட் ஆனால் நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுருந்தீங்க பார்த்தீங்களா, அதுக்காகவே லவ் யூ ஆல், பாய். அண்ட் உங்கள் மென்டல் ஹெல்த்தை கொஞ்சம் யார் பேச்சும் கேட்காம நீங்களே கேர் எடுத்து அழகாக பார்த்துக்கோங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். லவ் யூ ஆல் கைஸ், பாய்.